بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே எப்பொழுது மனிதன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்கு வழிபட்டு நடப்பானோ அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரக்கத்துக்களையும் அபிவிருத்திகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய கலாம் ரசூலுடைய பேச்சு இதை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் நமக்கு மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் பேசுவார்கள், குர்ஆன் ஹதீஸை மாஷா அல்லாஹ் பேசுவார்கள், ஆனால் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் செவிமடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நம்மில் மிகவுமே சொற்பமானவர்கள் தான் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அந்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு வழிபட்டு நடந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளையா ரசூலுடைய கட்டளையா? அவர்கள் தங்களுடைய கண்ணை மூடிக்கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றினார்கள். அதனால தான் அந்த சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையில் கொடிகட்டி பறந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எப்பொழுது அல்லாஹ்வுடைய கடமைகளை ரசூலுடைய கடமைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போமோ அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்திலும் பரக்கத் செய்வான், நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பான். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே மஜ்மாவில் ஒரே மஜ்லிஸில் கிட்டத்தட்ட 10 சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இவர்கள் சொர்க்கவாதிகள். அவர்கள் யார்? ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், சாத் இப்னு அபி வக்காஸ், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அபு உபைதா பின் ஜர்ரா, இவர்கள் அனைவரும் சொர்க்கவாதிகள் என்பதாக ஒரே மஜ்மாவில் ஒரே இடத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த டாப் 10 சஹாபாக்களில் உள்ளவர் தான் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்கள். இவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமாக்கி வைத்தான். மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனாக இந்த உலகத்தில் கொடி கட்டி பறந்தார். இவர் யார் என்றால், இவர் குரைஷி வம்சத்தை சேர்ந்தவர். இவருடைய நசபும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நசபும் இவருடைய உம்மாவுடைய நசபும் ஒன்று சேர்கிறது. இவர்கள் குரைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த சஹாபி இவர் 8th இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பட்டியலில் இவர் 8th. இவர் யாருடைய கையில் இஸ்லாத்தை ஏற்றார்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கையில் கலிமா ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த சஹாபிக்கு நிறைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் முதலாக சஹாபாக்களுடன் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார். சில அறிவிப்புகளின் படி வரலாறு ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், இவர் ஹபஷாவுக்கு 2 தயணம் ஹிஜ்ரத் சென்றார். அதன் பிறகுதான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார். அப்ப கிட்டத்தட்ட 3 அல்லது 2 ஹிஜ்ரத் செய்த ஒரு சஹாபி தான் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நாம் அனைவரும் ஒரு வியாபாரிகளாக இருக்கின்றோம். இந்த நாட்டில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த காலத்தில் இந்த வியாபார சஹாபாக்கள் தங்களுடைய பணத்தை எடுத்து எங்கு செலவழித்தார்கள், எதில் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடினார்கள் என்பதை ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்டு சொன்னார்கள், நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் போக வேண்டும், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் போக வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுக்கு வழிபட்டார்கள். வழிபட்டு மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் மக்காவுடைய போர்டர்ல வைத்து அந்த குறைசி குப்பார்கள் இவர்களை தடுத்தார்கள். தடுத்து சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான், நீங்கள் பெரிய செல்வந்தராக கோடீஸ்வரராக இருக்கிறீர்கள், ஆனால் இவைகள் அனைத்தும் நீங்கள் சம்பாதித்தது மக்காவில் தான். ஆனால் நீங்கள் மதீனாவுக்கு போவதாக இருந்தால் இவைகளை கொண்டு போவதற்கு அனுமதி இல்லை, கொண்டு போவதற்கு அனுமதி கிடையாது. எனவே இவைகள் அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட்டுத்தான் மதீனாவுக்கு செல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, ஈமானுடைய உறுதியை பாருங்கள். நபி அவர்களுடைய பேச்சு எனக்கு மிக முக்கியம். ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் என்னுடைய சொத்தை நான் விட்டுவிட்டு போக மாட்டேன் என்பதாக சொல்லவில்லை. அனைத்து சொத்துகளையும் மக்காவி விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் இந்த மக்காவுடைய தூசும் வேண்டாம் என்பதாக விட்டுவிட்டுத்தான் மதீனாவின் பக்கம் செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய வியாபாரிகள், நம்முடைய இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் சொத்தை விட்டுட்டு போவோமா? ஈமானுடைய சோதனையாக வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சிலரை தவிர அதிகமானவர்கள் இதில் ஃபெயிலியராக மாறிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவை சென்றடைகிறார்கள். மதீனாவுக்கு சென்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அன்சாரிகளையும் ஒவ்வொரு முஹாஜிரிங்களுடன் தொடர்பு படுத்தினார்கள். நீண்ட சம்பவம், நேரம் போதாது, சுருக்கமாக சொல்கின்றேன். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் அந்த மதீனாவில் இருந்த ஸஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொடர்பு படுத்தினார்கள். சொன்னார்கள், இவரும் ஒரு செல்வந்தர், நீங்கள் ஒரு பணக்காரனாக இருந்தீர்கள் மக்காவில், உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் இவர்களுடன் பேசிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு ரபி உடன் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை தொடர்பு படுத்தினார்கள். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு ரபியுடைய மனப்பான்மை பாருங்கள், அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம். நபி அவர்கள் எனக்கு உதவி செய்யுமாறு ஒரு சஹாபியை தொடர்பு படுத்தினார்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், இன்னி அக்தரு மாலன் ஃபில் மதீனா, நான் மதீனாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறேன், என்னுடைய பணத்தில் அரைவாசி உங்களுக்கு, எனக்கு அரைவாசி, உங்களுக்கு அரைவாசியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சொன்னார், எனக்கு ரெண்டு மனைவி, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மனைவியை நான் தலாக் சொல்லி அவளுடைய இத்தா முடிந்ததன் பிறகு நீங்கள் அவளை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் அனுமதி தருகின்றேன். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய மனப்பாங்கை பாருங்கள். சொன்னார், பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக வ மாலிக், துல்லூனி அலா சூக்கில் மதீனா. சொன்னார், பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. வ பாரக அலைக, வ பாரக அலா அஹ்லிக, அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்துக்கும் பரக்கத் செய்வானாக. மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுக்கு இப்படித்தான் தர்பியத் கொடுத்திருந்தார்கள். இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒருத்தன் உதவி உபகாரம் கேட்டா அவன் அப்படியே முழுமையா புழுங்கத்தான் பாக்குறேன். நாங்க கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த காலத்துல இருந்த மதீனாவுடைய பஜார், யகூதிகளுடைய பஜார், பனு கைனுகாவுடைய பஜார், இந்த பஜாருக்கு போனார்கள். போய் நெய்யும் தயிரும் எடுத்து வியாபாரம் செய்தார்கள். கொஞ்ச நாளைக்கு பின்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். துபாவில் ஒரு அத்தர் வகை, ஒரு வகையான அத்தருடைய அந்த அடையாளம் இருந்தது. கேட்டாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன அடையாளம்? சொன்னார், தஜவ்வஜ்து இம்ராஅத்தம் மினல் அன்சார், நேற்று இரவு அன்சாரிகளுடைய ஒருவருடைய மகளை நான் திருமணம் முடித்தேன். இதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக, அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து நமக்கு கொடுப்பீராக. கண்ணியமானவர்களே, இது ரெண்டு விடயம் இருக்கிறது. எப்பொழுதும் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸஅத் இப்னு ரபீக்கு துஆ செய்தார்களோ அதே துஆவை மனிதர்களின் புனிதமான இந்த உலகத்துக்கு அருப்படையாக வந்த சையதுல் முர்சலீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இந்த துஆ கிடைச்சது. சொல்லுகிறார்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தில் எவ்வளவு பரக்கத் செய்தான் என்றால், லவ் ரஃபத்து ஹஜரன் லவஜத்து தஹ்தஹு ஃபில்லா அவ் தஹபா, நான் ஒரு கல்லை மதீனாவில் தூக்கினேன் என்றால் அதற்கு கீழால் தங்கம் அல்லது வெள்ளி தான் இருக்கும். இந்த அளவு அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்தான் நபியுடைய அந்த துஆவுக்கு பின்னால். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், குல்லமா ஜாத மாலுஹு ஜாத மிக்தார் இன்ஃபாகிஹி, அவருடைய செல்வம் பெருக 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 அவருடைய தர்மமும் அதிகரித்துக் கொண்டே போகிறது, அவருடைய தர்மமும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மாஷா அல்லாஹ், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாதமும் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் மஸ்ஜிதுடைய கலெக்ஷன் எங்களுக்கு தெரியும். ஆனா மாஷா அல்லாஹ், மஸ்ஜித் நிரம்பி வழிகிறது. கொஞ்சம் திரும்பி பார்க்கிறீங்க, எவ்வளவு கிரௌட் வந்திருக்காங்க, 300க்கு மேற்பட்ட பேர் தொழுகிறாங்க. ஆனா பள்ளியுடைய கரண்ட் பில்லுக்காக வேண்டி, கலெக்ஷனுக்காக வேண்டி, தண்ணி பில்லுக்காக வேண்டி, ஏதோ மஸ்ஜிதுடைய தேவைக்கு ஈலான் பண்ணினா அஞ்சு தாள், மூணு தாள், நாலு தாள், ரெண்டு தாள் வெக்கமா இருக்குது. ஒருத்தர் 500 எண் போட்டாலே மாஷா அல்லாஹ் 15 தாளுக்கு குறையாம சேரும். ஆனா எல்லாம் மாஷா அல்லாஹ் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பணம் பெருக பெருக நம்முடைய பண்பும் நல்ல நல்ல பண்பும் நல்ல குணமும் வர வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகள் அப்படித்தான் இருந்தது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். முதல் முதல் செலவழித்தார் தபூக்குடைய யுத்தத்துக்காக வேண்டி. அந்த தபூக்குடைய யுத்தத்துக்காக வேண்டி முதல் முதல் செலவழித்தார் 4000 தீனார். அவருடைய சொத்தில் அரைவாசி. இரண்டாவது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது 40,000 திர்ஹம் செலவழித்தார். தீனார் தீனார் அல்லது திர்ஹம், 40,000. மூன்றாவது முறை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய செல்வத்தை செலவழிப்பீராக, இன்னும் 40,000 திர்ஹம் செலவழித்தார்கள். தபரானியுடைய ரிவாயத். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் செலவழிப்பீராக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பேச்சை கேட்டு 500 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பீராக அப்துர் ரஹ்மான், 1500 ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார்கள். அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் தர்மம் செய்வீராக, இன்னும் தர்மம் செய்வீராக. ஒரே நாளையில் கிட்டத்தட்ட 30 அடிமைகளை வாங்கி உரிமை விட்டார்கள். அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்தை 40,000 திருஹத்துக்கு வித்து, அந்த காலத்தில் மதீனாவில் இருந்த ஏழைகள், தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், முஹாஜிரீன்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு பங்கு வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் இன்னும் செலவழித்தீராக என்று சொன்ன பொழுது பத்ருடைய சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 100 சஹாபாக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் 400 திர்ஹம் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. தன்னுடைய கடைசி வஃபாத்துடைய நேரம், சக்ராத்துடைய காலத்தில் ஒரு தோட்டத்தை விற்று நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு பங்கு வைத்தார்கள், பங்கு வைத்தார்கள். அந்த பங்கை பெற்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அல்லாஹு தஆலா சல் சபீல், சொர்க்கத்திற்கு கூடிய அந்த தண்ணீரை அல்லாஹ் புகட்டுவானாக, போற்றுவானாக என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹஜ்ரத் உஸ்மானே ஒரு பணக்காரர், சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கடைசி நேரத்தில் 50,000 தீனார்கள் பங்கு வைக்கப்பட்டது. அந்த பணத்திலிருந்து எனக்கும் ஒரு பங்கு கிடைத்தது. அவர் வறுமைக்காக வேண்டி எடுக்கவில்லை. சொல்லுகிறார்கள், இன்ன மால அப்துர் ரஹ்மான் ஹலாலும், அவருடைய சொத்து இருக்கிறது, இந்த பணம் பியோ ஹலாலாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த பணத்திலிருந்து சாப்பிடுறது உடம்புக்கு ஆஃபியத், வாழ்க்கைக்கு பரக்கத். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பணத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சாப்பிட்டார்கள். உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், முஅர்ரிஹீன்கள், வரலாற்று ஆசிரியர்கள், يُنْفِقُ مَالَهُ سِرًّا وَجَهْرًا فِي الْعُسْرِ وَالْيُسْرِ, எல்லா நிலைமைகளிலும், கஷ்டத்திலும், துன்பத்திலும், செல்வச் செழிப்பிலும், வறுமையிலும், சொல்லுவோமே, வறுமையிலும் செழுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் செலவழித்தார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய பணத்துடைய செல்வம் எந்த அளவுக்கு என்றால், கடைசி நேரம் வபாத்துடைய நேரம், வபாத்துக்கு பின்னால் மனைவிமார்கள், நாலு மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு மனைவிக்கும் 80,000 திருமணங்கள் கொடுக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு யோசனை வரும், இவ்வளவு எப்படி சம்பாதிச்சார்? நீங்க நாங்கெல்லாம் அப்படித்தான் யோசிக்கிறோம், இவன் எப்படி பணக்காரன் ஆகினான், இவன் என்னையாவது ஸ்மக்லிங் செஞ்சிருப்பான், இவன் வியாபாரம் அப்படி இல்லை, இவன் எனக்கையாவது உள்டா செஞ்சிருப்பான். எங்களுக்கு அந்த கெட்ட எண்ணம், அந்த சூழ்வன், அதுதான் எங்களுக்கு வருவது. கண்ணியமானவர்களே, அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய பரக்கத். நேர்மையான வியாபாரி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், தாஜிருர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வியாபாரி தான் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப், அமீனுத் திஜாரா, வியாபாரத்தில் நம்பிக்கை நாணயம் நிறைந்த ஒரு வியாபாரி தான் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப். அமீனும் ஃபிஸ் ஸமா வ அமீனும் ஃபில் அர்ல், மலக்கு மார்கள் இடத்திலும் வானத்திலும் இவர் ஒரு நம்பிக்கையான வியாபாரி, பூமியிலும் இவர் ஒரு நம்பிக்கையான வியாபாரி. சஅலஹு அஹது அஸ்ஹாபிஹி, அவருடைய ஒரு நண்பர் அல்லது சஹாபாக்கள் உத்தர கேட்டாரு, இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக எப்படி, இவ்வளவு பெரிய சொத்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? கண்ணியமானவர்களே, நானும் ஆச்சரியப்பட்டேன். ஒரு கிழமையா இது முத்தாலா செய்கிறேன், பாக்குற பாக்குற எப்படி செல்வந்தன் ஆகினார், இவ்வளவு பெரிய எல்லாம் வந்து தங்கம் அல்லது வெள்ளி, இது எப்படி கிடைச்சிச்சு? அவரே ஒரு பதில் சொல்லுகிறார், என்னுடைய வியாபாரத்தில் நான் எப்பையும் குறையுள்ளதை வாங்குவதும் இல்லை, குறையுள்ளதை விற்பதும் இல்லை. என்னுடைய வியாபாரத்தில் மோசடி கிடையாது, என்னுடைய வியாபாரத்தில் நான் பொய் உரைப்பதில்லை. என்னுடைய வியாபாரம் எப்படி என்றால், சிறிய ப்ராஃபிட்டா, சின்ன லாபமா, நான் உடனே வித்திருவேன். இதனாலதான் தயிரும் நெய்யும் வித்தாரு. அந்த காலத்தில் அனைவர்களுக்கும் கட்டாயமாக தேவையான ஒன்றுதான் தயிரும் நெய்யும். ஏ, அரபிகளுடைய சாப்பாடு அப்படித்தான் இருந்தது. அவருடைய அந்த தயிர் நெய் வியாபாரம் அப்படியே நல்ல ஃபாஸ்ட் மூவாக இருந்தது. கண்ணியமானவர்களே சொல்லுகிறார்கள், என்னுடைய வியாபாரத்தில் நான் மோசடி செய்வதில்லை, பொய் உரைப்பதில்லை, நான் வந்து குறையுள்ளதை விற்பதில்லை. எனக்கு சிறிய கொஞ்சம் லாபம் வருகிறதா, உடனே வித்திருவேன். வியாபாரம் எனக்கு குயிக்கா நடக்கணும், ஆனா சிறிய துள்ளி பெரும் வெள்ளம், அதை நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் அவனுக்கு பரக்க செய்வான், யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு பரக்க செய்வான். அது வியாபாரியாக இருந்தார், பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். அல்லாஹ்வுடைய கடமைகளை பாலாக்கினாரா, இல்லவே இல்லை. அதிகமாக நோன்பு பிடிப்பார், அதிகமாக இரவையில தஹஜ்ஜத் தொழுவார், அதிகமாக அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் காலித் பின் வலித், அவர் யாரு, அவருடைய அந்தஸ்துகளுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள், காலித் பின் வலி. இந்த காலித் பின் வலிதுக்கும் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் ஒரு சின்ன வாய்த்தாகும், ஒரு சின்ன தகராறு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுக்கு எட்டியது. நபி அவர்கள் கூப்பிட்டார்கள், கூப்பிட்டு சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களுடைய விடயத்தில் நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது. இது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விடயத்தில் தான் சொன்னார்கள். உங்கள ஒருவர் இந்த உஹது மலையை தங்கமாக ஆக்கி நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தாலும், மா பலக முத்து அஹதிஹிம் வலா நஸீபஹு, இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஒரு குடி குடித்தாரே, இதுக்கு பராபர் என்ன நிகராக மாட்டார். உஹது மலையை நீங்க தங்கமாக்கி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாலும், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் கொடுத்த ஒரு குடிக்கு சமமாக மாட்டாது. கண்ணியமானவர்களே, இதுதான் அந்த சஹாபி. எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி செலவழித்தார்கள். கண்ணியமானவர்களே, எங்க நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடம் கேட்கணும், நான் ஒரு செல்வந்தனாக மாறணும், என்னுடைய தௌலத், என்னுடைய பணம் அல்லாஹ்வுடைய ரலியல்லாஹு தஆலா அவருடைய பணத்தை போன்றிருக்கணும், சாது பின் ரபீஉடைய பணத்தை போன்றிருக்க வேண்டும், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய பணத்தை போன்றிருக்க வேண்டும், காரூனுடைய செல்வமாக அது எனக்கு அமைந்திட கூடாது. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அவருடைய கடைசி காலத்தில் இருந்த செல்வத்தினுடைய அந்த அளவு அரபி உருதுல சொல்லுவார்கள் தீன் அரப் தஸ் கரோர் பீஸ் லாக் தீனார், கிட்டத்தட்ட 310 கோடி 20 லட்சம் தங்க தீனார்கள். சுபஹானல்லாஹ், கல்குலேஷன் அல்லாஹ் அலமி முராதிதான். இந்த அளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான், வியாபாரம் நியாயமாக நேர்மையாக செய்தார்கள். எப்பொழுதெல்லாம் நாங்களும் நியாயம் நேர்மை பொய் புரட்டு இல்லாமல் நாங்கள் செய்தால் அல்லாஹ் நம்முடைய பணத்தில் பரக்க செய்வான். வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மக்களாக அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு அருள் புரிவானாக.